நாம் சிந்தனைக்காக மார்க்ஸ் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். மார்க்ஸ் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 47. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும், தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனதிலிருந்து கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிருடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் நின்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் என்பதை நாம் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மார்க்ஸ் விசேஷத்தை நாம் தொடர் செய்தியாக கேட்க இருக்கிறோம். வேதத்தை பார்க்கும்போது வேதம் இரண்டு ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பார்க்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் நீங்க தொடர்ச்சியா வாசித்தீங்க அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார், மனிதனை எப்படி படைத்தார், மனிதனை எதற்கு படைத்தார், மனிதன் எப்படி பாவத்தில் வீழ்ந்து போனான் என்பதை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். இதான் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரம். தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார், எப்படி படைத்தார் என்பதை முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்த 2 அதிகாரத்துல பார்க்கும்போது தேவன் எப்படி மனிதனை படைத்தார், மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் எப்படி படைத்தார் என்பதை ஒரு விளக்கமாக முதல் 2 அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். மனிதனை எதற்காக படைத்தார் என்பதையும் நாம் முதல் 2 அதிகாரத்துல பார்க்க முடியும். மனிதன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக தேவன் மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன ஆனது? இதுதான் ஆதியாகமம் 3 அதிகாரம். இப்படி தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் வீழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். பாவத்தில் வீழ்ந்து போன அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக தேவனுடைய திட்டம் என்ன, அதை தான் நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கும். மனுஷன் பாவத்துல வீழ்ந்து போனான், இந்த மனுஷன் பாவத்துல வீழ்ந்து போன மனுஷன் தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறான். தேவனுடைய கோபத்தை பெற்ற மனிதன் தண்டனைக்கு மட்டுமே பாத்திரவானா இருக்கிறான். அந்த தண்டனை நித்திய நரகம். இந்த நித்திய நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை தான் 3 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து முழு வேதமாகவும் இருக்கு. இப்ப பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கும் போது 3 அதிகாரத்திலிருந்து தேவன் மனிதனை மீட்பதற்காக அவருடைய திட்டத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படி மனுஷனை காப்பாற்ற போகிறார் என்பதனுடைய திட்டம், அந்த திட்டம் என்ன என்று பார்க்கும்போது, மனிதனை காப்பாற்றுவதற்காக தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்ப போகிறார். தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்புவதற்கு தான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன செய்கிறார், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். தேவன் ஆபிரகாமின் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் தொடர்ச்சியாக செயல்படுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார், அவரை போஷிக்கிறார், அவர்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார்னா, உங்களுடைய தேசத்துல நான் என்னுடைய மீட்பரை அனுப்ப போகிறேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். அவர் யார்? அவர் மேசியா. இப்ப பழைய ஏற்பாடை நீங்க வாசிக்கும் போது, பழைய ஏற்பாடு முழுவதும் மேசியாவை எதிர்நோக்கி இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், மேசியா வரப்போகிறார். இப்ப மேசியாவை எதிர்நோக்கி, மேசியாவை எதிர்நோக்கி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் எதிர்நோக்கி கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கும். அதான் நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வரலாறும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், ஒவ்வொரு சங்கீதமும் என்ன சொல்லுதுன்னா, மேசியா வரப்போகிறார் என்பதை தொடர்ச்சியாக சொல்லும். பழைய ஏற்பாடு மேசியாவுக்கு நேராக நடக்கும். மேசியாவை எதிர்பார்த்து ஜனங்கள் வாழ்ந்தாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய வாழ்க்கை. அதே நம்ம புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட மேசியா புதிய ஏற்பாட்டுல அவர் வெளிப்பட்டார். அதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட மேசியா, பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட மீட்பர் அவர் வெளிப்படுகிறார் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது, மேசியாவை வெளிப்படுத்துகிறது. இதுதான் நம்ம விசேஷமாக நம்ம 4 சுவிசேஷத்திலையும் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம், மார்க், லூகா, யோவான், இந்த நான்கு சுவிசேஷமும் என்ன சொல்லுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட, வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் வெளிப்படுத்துகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷங்கள் வெளிப்படுத்துகிறது. யோவான் மார்க் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. லூகா சுவிசேஷத்தை பார்க்கும்போது இந்த உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறது. யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி, பாவத்திற்காக மன்னிப்பை கொடுக்க போகிற ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறது. நம்ம வாசிக்கேட்ட மார்க் சுவிசேஷமும், இன்றிலிருந்து சிந்திக்க போகிற இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை சொல்லுகிறது. நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிற இந்த மார்க் சுவிசேஷம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. வேதம் முழுவதுமாக தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 2 திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் கையில வைத்திருக்கிற எல்லாம் வேத பகுதியிலும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. எப்படி? ஆதியாகமம் 2:7 தேவன் ஒரு மண்ணினாலே ஒரு உருவத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய சுவாசத்தை ஊதினாரோ, அதே போல தேவன் தன்னுடைய வார்த்தையிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. நீங்கள் நானும் வாசிக்கிற இந்த வேதம் வெறும் கதை அல்ல. நீங்கள் நானும் வாசிக்கிற இந்த வேதம் ஏதோ மனிதனால் எழுதப்பட்ட கட்டுக்கதை அல்ல. நீங்கள் நானும் வாசிக்கிற இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. நம்ம 2 பேதுரு 1 திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1:20-21 நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:20-21 பார்க்கும்போது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க கையில வைத்திருக்கிற இந்த வேதமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால, மனுஷனுடைய அறிவினால் என்ன செய்யப்படல, எழுதப்படல. இந்த வேதம் எப்படி எழுதப்பட்டது? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேதம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தை. இது ஏன் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்றோம்னா, தேவன் இந்த பரிசுத்த மனிதர்களை முழுவதுமாக ஆண்டு கொண்டார். தேவன் தன்னை வேதத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். விசேஷமாக நம்ம வாசி கேட்கிற இந்த மார்க் சுவிசேஷத்தை பார்க்கும்போது, இந்த மார்க் சுவிசேஷத்தை எழுதின இந்த மார்க்க தேவன் முழுவதுமாக ஆண்டு கொண்டார். தேவன் முழுவதுமாக ஆண்டு கொண்டு அவருடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்து, தவறில்லாத ஒரு சுவிசேஷமாக, தவறில்லாத இயேசுவை அறிவிக்கிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற சுவிசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை எழுதியவர் பேர் என்னன்னு பார்க்கும்போது, முழு பேர் என்னன்னு பார்க்கும்போது, அவர் பேர் யோவான் மார்க். யோவான் என்பது அவருடைய எபிரேய பெயர், மார்க் என்பது அவருடைய கிரேக்க பெயர். இந்த யோவான் மார்க் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த சுவிசேஷத்தை யூதர்கள் அல்லாத ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிறார். யூதர்கள் அல்லாத ஜனம் யார் என்று பார்க்கும்போது, அவர்கள் புறஜாதியார். இப்ப இந்த புறஜாதியார் ஜனங்களுக்கு என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, இயேசு யார், அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை எழுதுகிறார். இந்த மார்க் சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்ப நீங்களும் நானும் இந்த மார்க் சுவிசேஷத்தை படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மார்க் சுவிசேஷத்தை படிக்கும் போது நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம், யார் இந்த இயேசு, இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார், இதுதான் சுவிசேஷம். இந்த இயேசு யார், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எனக்காக என்ன செய்கிறார் என்பதை தான் இந்த மார்க் தன்னுடைய 16 அதிகாரத்திலும் எழுதியிருக்கிறார். அதை விளக்கப்படுத்தியிருக்கிறார். இப்ப இதை ஏன் எழுதுறார், இப்ப இதை ஏன் யூதர்கள் அல்லாத ஒரு ஜனத்துக்கு இதை எழுதி கொடுக்கணும், இதை ஏன் எழுதி கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, ரோமர்கள் புறஜாதியார்கள் இயேசுவை யார் என்று கேள்வி கேட்கிறார்கள். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்கள். புறஜாதியார் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, யூதராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ யூத ஜனங்களே விசுவாசிக்காம நிராகரிச்சு சிறுவையில கொண்டுட்டாங்க, பின்ன நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்க. இந்த மார்க் தன்னுடைய சுவிசேஷத்தை புறஜாதிகள் இடத்துல சொல்லும் போது, இயேசுவை பற்றி புறஜாதிகள் இடத்துல சொல்லும் போது, புறஜாதிக்கு எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி, நீ இயேசுவை யூதன் என்று சொல்ற. அதே யூதன் நான் இயேசுவை என்ன செய்யல, நம்பல. அதே யூதன் நான் இயேசுவை நிராகரிச்சான். அப்புறையே அவனே நிராகரிச்சு சிலுவையில கொண்டுட்டான். யூதர்களுக்காக வந்த அந்த இயேசுவை யூதர்களே சிலுவையில அடிச்சு கொல்லும் போது, புறஜாதியாகிய நான் யூதன் அல்லாதனா நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கிற கேள்விதான், கிறிஸ்தவர்களுக்காக இருக்கிற இயேசுவை நான் எங்க விசுவாசிக்கிறோம்? அவர் உங்க கடவுள், நீங்க அவரை வச்சுக்கோங்க. நான் ஏன் விசுவாசிக்கணும்? நான் ஏன் விசுவாசிக்கணும்னா, அவர் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் மட்டும்தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும் என்ற சத்தியத்தை இந்த 16 அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. இதை நம்ம இரண்டாக பிரிக்கும் போது, முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார் என்று சொல்லுகிறது. இயேசு யார்? இயேசு கடவுள் என்று சொல்லுது. அந்த கடவுள் எனக்காக என்ன செய்தார் என்பதை தான் 9 முதல் 16 அதிகாரங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க் சுவிசேஷத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக, இந்த சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியரை பற்றி நாம் படிப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, வேதத்துல 6 புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மார்க் சுவிசேஷத்துல பார்க்கலாம், அப்போஸ்தல நடபடிகளை பார்க்கலாம், கொலோசேயர்ல பார்க்கலாம், பிலமோன்ல பார்க்கலாம், 2 தீமோத்தியு, அப்புறம் 1 பேதுருவுல பார்க்கலாம். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இவனுடைய வாழ்க்கை அநேக ஆழமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கு. இதனாலும் கூட நாம் வசனங்களை பார்க்காமல், இந்த மார்க் யார், இந்த மார்க்குடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், எப்படி செயல்பட்டார், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவன் இந்த மார்க்கினுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? வாலிபனாகிய மார்க்குக்கு தேவன் கிருபையான சிறப்பம்சங்களை கொடுத்தார். இந்த மார்க் வாலிபனாக இருக்கும் போது அவன் கிருபையாய் அநேக சிறப்பு அம்சங்களை பெற்றிருந்தான் என்று பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 14 அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். மார்க் சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் போது, 13 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 14 அதிகாரம் 13 வசனம், அவர் தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, நீங்க நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவாள், அவன் பின்னே போங்கள், அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசருடைய பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்டார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வீடு யாரு, பஸ்காவை ஆசரித்த வீடு யாருடைய வீடுன்னு பார்க்கும்போது, இது மார்க்கினுடைய வீடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவிருந்தை பஸ்காவை அங்க ஆரம்பிக்க சொல்கிறார். அந்த மார்க்கினுடைய வீட்டுல, இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல மற்ற இடத்துல மேல் வீடு என்று சொல்லப்படுகிற எல்லா இடமும் இந்த மார்க்கினுடைய வீடாக தான் இருக்கிறது. இந்த மார்க் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்படியாக தேவன் அவனுக்கு கிருபை செய்திருந்தார். இயேசுவனுடைய போதனையை கேட்கும்படியாக கிருபை செய்திருந்தார். வாலிபனாக இயேசுவை பார்த்து அவருடைய போதனையை கேட்டு அவருடைய அற்புத அடையாளங்களை பார்க்கும்படியாக கிருபை செய்திருந்தார். அந்த மார்க்கினுடைய வீட்டில்தான் யோவான் 12 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட சத்தியங்கள், அங்கு நடைபெறுகிற சத்தியங்கள். இயேசு தன்னுடைய சீசர்களை நோக்கி என்ன செய்யறார், நான் போறேன், நான் போய் திரும்பி உங்களுக்காக என்ன செய்ய போறேன்னா, ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன் என்ற சத்தியத்தை மார்க்கினுடைய வீட்டுலதான் இது நடக்குது. இப்ப மார்க் என்ன செய்யறான் என்று பார்க்கும்போது, இவ்வளவு மேன்மையான சத்தியங்களை இயேசுவினுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த வாசி கேட்டு இந்த மார்க் 14 அதிகாரம் 13-14 வசனம் என்ன சொல்லுது, அது பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அந்த பஸ்காவின் மூலமாக நம்ம என்ன பார்க்கணும்னு பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கையின் திருவிருந்து அங்க ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மார்க்குக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, முதலாவது இயேசுவை பார்க்கிறான், இயேசுனுடைய போதனையை கேட்கிறான், இயேசுனுடைய அற்புத அடையாளத்தை பார்க்கிறான், வரலாற்றுல மாற்றப்பட போகிற, திருச்சபையில் உருவாக்கப்பட போகிற அந்த புதிய உடன்படிக்கையின் ஆரம்பத்தை பார்த்திருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. இயேசுனுடைய வாயிலிருந்து நேரடியான போதனை, முக்கியத்துவம் வாய்ந்த போதனைய வாலிபனா அந்த மார்க்கு கேட்டிருக்கிறான். அடுத்து மார்க் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 50-52 வசனங்களை பார்க்கும் போது, இயேசுவை கைது பண்ணுவதை அவன் பார்க்கிறான். இயேசு கெத்தமனை தோட்டத்தில் அவர் வியாகுலப்படுவதை அவன் பார்க்கிறான். யூதாஸ் காட்டி கொடுப்பதை பார்க்கிறான். அதை நம்ம 50-51-52 வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போட்டு கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இது அந்த மார்க். இந்த வாலிபன் துப்பட்டியை போட்டு நிர்வாணமாய் ஓடி போன இந்த மனுசன் மார்க். இந்த மார்க் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவை பின்தொடர்கிறான். இயேசுவுடைய வாழ்க்கையில நடக்கிற மிக முக்கியமான சம்பவங்கள்ல இயேசுவோடு இருக்கிறான். இயேசுவை காட்டி கொடுத்தது யார் என்பதை பார்த்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்படுறதையும் சீசர்கள் அவர்கள் தூங்குவதையும் அங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி அவர்கள் கூட்டி போகும்போது அதை கண்கூடாக பார்க்கிற இந்த மனுஷன், யூதாஸ் காட்டி கொடுத்ததை இவன் கண்ட ஒரு மனுஷன், தன் சிறு வயது முதல் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், இயேசுவுக்கு பின் சென்ற மனுஷன், இயேசுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் பார்க்கிற ஒரு மனுஷன். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 52 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, அவனை பிடித்தார்கள், அவன் தன் துப்பட்டியை போட்டு நிர்வாணமா இவர்களை விட்டு ஓடி போனான். சீசர்கள் இயேசுவை விட்டு ஓடி போறதை பாக்குறான். சீசர்களை ஓடிட்டாங்க, எல்லா சீசர்களும் ஓடிட்டாங்க. அடுத்தது மார்க்கையும் பிடிக்கிறாங்க, மார்க்கும் ஓடுறான். தேவனுடைய கிருபையினுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் இந்த மார்க்கை காப்பாற்றுகிறார். தேவன் வாலிபனாக இந்த மார்க்கை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்று பார்க்கும். சீசர்கள் எல்லாம் ஓடி போனான், சீசர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள், இவனும் ஓடி போனான். இவன் மீதும் தேவன் கிருபை பாராட்டி தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்டி மார்க்கை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். சிறு வயது முதல் இயேசுவை கேள்விப்பட்டவன், இயேசுனுடைய வாயிலிருந்து சத்தியத்தை தொடர்ச்சியாக கேட்டவன், வேதபூர்வமான சத்தியத்தை கேட்டு தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன். ஒரு விஷயத்தை மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதரும் கிருபையை பெற்றிருக்கிற மனிதன், கிருபையின் சிறப்பம்சத்தை பெற்றிருக்கிற மனிதர்கள். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுவதை கேட்கிற ஒவ்வொரு நபர் மீதும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. தேவன் கிருபையாய் இன்று உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எப்படி மார்க்குக்கு தன்னுடைய சிறு வயது முதல் தேவன் தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல இன்று திருச்சபையில வேதத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் திருச்சபையில உண்மையான சத்தியத்தை கொடுத்து அதை கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது கிருபை. இப்ப உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டுகிற கிருபை. இந்த கிருபையை பெறுவதற்கு உங்களுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. இந்த சிறப்பு உரிமையை பெறுவதற்கு உங்களுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, நேரடியா அவருடைய தண்டனைக்குள்ளாக போவதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்படுகிற தகுதி. அதுக்கு மட்டும்தான் பாத்திரவான். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் எதற்கு பாத்திரவான்? நேரடியா அவருடைய கோபத்திற்கு கீழாக நிற்பதற்கு மட்டுமே பாத்திரவான். ஆனால் தேவனோ கிருபையாய் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு கிருபையை அளித்திருக்கிறார். தேவன் கிருபையாய் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் பேசப்படுகிற இடத்துல உங்களை அமர வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சிறு வயது முதல் கேட்கும்படியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிறு வயது முதல் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கிறார். இதை நீங்க அலட்சியமா எண்ணக்கூடாது, இதை நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. சிறு வயது முதல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறாரா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அளவு கடந்து இருக்கிறது. எப்படி மார்க்குடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இருந்துச்சோ, அதே போல தேவனுடைய கிருபை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனாலதான் நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை கலப்பில்லாமல் அவன் மாற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த எல்லா போதனையும் கேட்டான். ஏன்னா நம்ம மார்க் 14 பார்க்கும்போது அவனை வாலிபன் என்று சொல்லப்படும். இப்ப வாலிபன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 ஒரு 20 உட்பட்ட ஒரு மனுஷன், அவனால நல்லா யோசிக்க முடியும், அவனால நல்லா செயல்பட முடியும், எது தப்பு எது சரி என்று புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவன் சத்தியத்தை கேட்கிறான். அப்ப யார்கிட்ட இருந்து கேட்கிறான்? இயேசுனுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்கிறான். இயேசுனுடைய வாயிலிருந்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை கேட்ட இந்த மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிதான். இந்த சமுதாயத்துல எவ்வளவோ கள்ள போகிறான், எவ்வளோ தவறான போதனை, எவ்வளோ மாய்மாலமான போதனை சுற்றி கொண்டிருந்தாலும், தேவன் கிருபையாய் உங்களுக்கு வேதத்தை போதிக்கும் திருச்சபையை கொடுத்து, வேதத்தை போதிக்கும் போதனையை கொடுத்து, வேதத்தை கலப்பில்லாமல் உங்களுக்கு கேட்கும்படியான கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை தேவன் எனக்கு கேட்கப்படுவதற்கு அது தகுதி கிடையாது. தேவன் கிருபையாய் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்கப்படும். இது சிறப்பு உரிமை. ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும், இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற, வெளியே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் இந்த சிறப்பு உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த சிறப்பு உரிமை அவருடைய முற்றிலுமான கிருபை. இந்த சிறப்பு உரிமையை அலட்சியமா எண்ணாதீங்க, இந்த சிறப்பு உரிமையை தவற விடாதீங்க. உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய வாக்கியை கவனமாக கேளுங்க. மார்க்குடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் இறங்கினார். அடுத்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திற்கு, அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த மார்க்கு தன்னுடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றான் என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 13:12 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் ஒரு ஓய்வு நாளில் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். சீசர்கள் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பரமேதல் பின்பாக மறுபடியும் எருசலேமுக்கு வராங்க. அப்ப 13 பார்க்கும்போது அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். இந்த மேல் வீடு யாருடைய வீடு என்று பார்க்கும்போது இது மார்க்கினுடைய வீடு. மேல் வீட்டில் ஏறி என்ன செஞ்சாங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபத்தில் தரித்திருந்தார்கள். 14 மார்க்கனுடைய வீட்டுலதான் முதல் முதலாக ஆதி திருச்சபை கூடுகிறது. மார்க்கனுடைய வீட்டுலதான் எல்லா சீசர்களும் அங்க இயேசுவை பின்தொடர்கிற எல்லாரும் மார்க்கனுடைய வீட்டுலதான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க என்று பார்க்கும்போது 14-15 பார்க்கிறோம், ஏறக்குறைய 120 15 சொல்லுது 120 அங்க கூடியிருக்கிறாங்க. அப்ப முதல் முதலாக அவனுடைய வீட்டுலதான் திருச்சபை கூடுகிறது. அப்போ அவன் மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான், இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த போதனையை கேட்கிறான், இயேசுனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை பார்க்கிறான், இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சிலுவை மரணத்தை பார்க்கிறான், பாட பார்க்கிறான், அவருடைய அடக்கத்தை பார்க்கிறான், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறான். இப்ப முதலாவதாக அவனுடைய வீட்டுல கூடுகிற திருச்சபையை பார்க்கிறான். எவ்வளவு பெரிய கிருபை என்று பாருங்க. அடுத்து 13 அப்படியே 12 போறோம் அப்படின்னா திருச்சபை வளருகிறது. திருச்சபை வளர்ச்சியை பார்க்கிறான். யூதர்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறான். யூதர்களுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாய் செயல்பட்டார். அதே நேரத்துல அந்த திருச்சபைக்கு உபத்திரவத்தை வருகிறதையும் பார்க்கிறான். 12 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ சிலர் 12 பார்க்கும் போது அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். மார்க்குடைய வீட்டுக்கு தான் வரான். யார் வரா? பேதுரு வரான். பேதுரு எங்க இருந்து வரான்? சிறைச்சாலையிலிருந்து தேவதூதனால் காப்பாற்றப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து தேவதூதன் அவனை வெளியே கொண்டு வந்து நேரடியாக எங்க போறான் அப்படின்னா மார்க்கினுடைய வீட்டுக்கு தான் போறான். ஏன் மார்க்கினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஏன் இங்க மரியாளுடைய பெயர் முதலாவது பயன்படுத்தவில்லைன்னு பார்க்கும்போது, மார்க் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் அந்த திருச்சபையினுடைய விசுவாசியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் உயிர்த்ததை பார்த்த மனிதன், இயேசு கிறிஸ்துனுடைய வாயினால் அந்த போதனையை கேட்ட மனுஷன், அல்லது அப்போஸ்தலர் 2 பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஏன் இந்த போதனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? ஏன் இந்த போதனை கேட்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார் என்று பார்க்கும்போது, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக தேவன் பாராட்டுகிற ஒவ்வொரு கிருபையும் எதுக்கு அப்படின்னா நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மட்டுமே. தேவன் பாராட்டுகிற ஒவ்வொரு கிருபையும் எதுக்குன்னா நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. ஏன் சத்தியத்தை கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்றேன்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்தி, இந்த வார்த்தைனால உங்களுடைய இருதயத்துல பேசி, இந்த வார்த்தைனால தேவன் உங்களுடைய இருதயத்துல வல்லமையாய் மனந்திரும்பலையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை! மார்க்கினுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில, பேதுருடைய போதனையை கேட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாய் செயல்பட்டு அவனை ரட்சித்து திருச்சபையில் அங்கமாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய கிருபை எதுக்கு அப்படின்னா என்னை ஐஸ்வர்யமா வச்சுக்கிறதுக்கு அல்ல. தேவனுடைய கிருபை எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்துல நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு அல்ல. என்ன பணக்காரனா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை இல்ல. தேவன் பாராட்டுகிற எல்லா கிருபையும் உங்களை மீட்பதற்காக மட்டுமே. திருச்சபையில கூடி வந்து திருச்சபையில தேவனை ஆராதிப்பது, திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கான நோக்கம் என்ன? இங்க சர்ச்சுக்கு வந்தா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல. திருச்சபையில தேவனை ஆராதித்தா தேவன் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்பதற்காக அல்ல. திருச்சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது தேவன் நான் பாவி என்பதை உணர செய்து, என்னை நான் பாவி என்று உணர செய்து, என்னுடைய இருதயத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து என்னை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தான் தேவன் உங்களுக்கு இந்த கிருபையை பாராட்டியிருக்கிறார். இன்னைக்கு அந்த கிருபையை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நான் கிருபை பெற்றிருக்கிறேன் அதனால ஆசீர்வாதமா இருக்கேன். இல்ல, கிருபை பெற்றிருக்கிற மனிதன் முதலாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறோம்.
இந்த மார்க்கனுடைய வாழ்க்கையில அவன் கிருபையை பெற்றான், அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் திருச்சபையில் அங்கமாக இணைக்கப்படுகிறான். அதான் இந்த 12 பன்னாம் வசனத்துல அவன் மார்க்கனுடைய வீட்டுக்கு போறான். ஏன்? அவன் திருச்சபையில இணைந்த ஒரு அங்கத்துவனாக இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெற்றிருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால அது பிரதானம் கிடையாது. உங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுப்பது பிரதானம் கிடையாது. உங்களுக்கு கஷ்டமே கொடுக்காம இருக்கிறது பிரதானம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை கொடுக்காம இருப்பது பிரதானம் கிடையாது. சோதனையை கொடுக்காமல் இருப்பது பிரதானம் கிடையாது. நல்ல சரீர சுகத்தை கொடுப்பது பிரதானம் கிடையாது. உங்களை மீட்பது மட்டும்தான் பிரதானம். உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது மட்டும்தான் பிரதானம். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிற மனிதன் முதலாவது ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் சிறுப்புலையும் எல்லாரும் ஆண்டவரே நீங்க கிருபையா எனக்கு வாரந்தோறும் சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேனா என்ற கேள்வி கேட்கிறேன். எத்தனை நாளா அந்த சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? எவ்வளவு நாள உங்களுடைய வாழ்க்கையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரே வல்லமையா என்னுடைய வாழ்க்கையில செயல்படுங்கன்னு சொல்லி ஜோமனு ரசிக்கப்படாத ஜனங்கள் ஜோமனுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் ஒழுங்கா கேட்கணும்னு சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கும் போது நீர் வல்லமையா என்னுடைய வாழ்க்கையில செயல்படும் சொல்லி ஜோமனுங்க. அதே போல ரசிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவரே தொடர்ச்சியா என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லி இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலும் பரிசுத்தமாகவும் வளருங்க. ஏன்னா நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது தேவனுடைய கிருபையான சிறப்பம்சம். அதனாலதான் நம்ம சொல்றோம் திருச்சபை அலட்சியமா இல்லாதீங்க, வேத வாசிப்பு அலட்சியமா இல்லாதீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வேத தியானத்தை அலட்சியமா இல்லாதீங்க. ஏன்னா வேதத்திலிருந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்கு தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கு ரட்சிக்கப்பட்டான், இந்த மார்க்கு ரட்சிக்கப்படுறான், இந்த மார்க்கு ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர் 12:25 பார்க்கும்போது பர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் எனும் பெயர் கொண்ட மறுபேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு அந்தியோகியாவுக்கு போகிறார்கள். என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா தேவனுடைய கிருபையை பெற்ற இந்த மனுஷன், தேவனுடைய கிருபையினால் அநேக சிறப்பம்சங்களை பெற்ற இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் இணைஞ்சு இப்ப ஊழியத்திற்காக எருசலேம் திருச்சபையிலிருந்து அந்தியோகியாவுக்கு போகிறாங்க. அந்தியோகியால போய் அந்தியோகியா திருச்சபையோடு இணைஞ்சு அங்க என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13:4 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பர்ணபாவியும் சவுலியும் என்ன செய்யறார்? என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள் சொல்றார். பிரித்தெடுங்கள் என்று சொல்லிட்டு 5 பார்க்கிறோம் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தார். ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கிருபையை பெற்ற மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், திருச்சபையில சேர்க்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய வார்த்தையை பிரதானமாய் கேட்ட மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சிறப்பு உரிமைகளையும் பெற்றிருந்த மனுஷன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் யோவான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது பவுலோடும் பர்ணபாவோடும் இணைத்து கொண்டு முதலாவது மிஷினரி பயணத்துக்குள்ளாக போறான். இங்க பார்க்கிறோம் 13:5 யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு பயணம் எப்படி பண்ணணும், தங்கும் இடம் வசதி செய்தல், சாப்பாடு வசதி செய்தல், எங்கெங்கெல்லாம் ஜனங்களை மீட் பண்ணும் என்ற பொறுப்பை என்ன செஞ்சான் அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். பவுலும் பர்ணபாவும் சுவிசேஷத்தை தடையில்லாமல் பேசுவதற்கு எல்லா ஆயத்த வேலையும் அவன் பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய வாழ்க்கையில கிருபையாய் இருந்ததுனால அவனுடைய வாலிப வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கும் போது அவனை பாதுகாத்தார். கிருபையா இருந்தனால இயேசு அவனுக்கு போதித்தார். கிருபையா இருந்தனால இயேசு அவனுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக செய்து அவனை ரட்சித்து திருச்சபையில் அங்கமாக இணைத்தார். முன்னாடி வா தம்பி, திருச்சபையில அவன் அங்கமாக இணைத்தார் என்று பார்க்கணும். திருச்சபையில சுவிசேஷத்துக்குள்ளாக தன்னை உட்புகுத்தினார் என்று பார்க்கணும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பாராட்டினார்னா நான் சும்மா இருக்க முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சுவிசேஷத்தை கேட்க செய்தார் என்றால் நான் சும்மா இருக்க முடியாது. இந்த மார்க் அப்படிதான் இருந்தா அவன் சும்மா இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை சிறுவயது முதல் கேட்டு அவருடைய போதனையில வளர்ந்து ரசிக்கப்பட்டு திருச்சபையில இணைஞ்சு திருச்சபையில சும்மா இல்லாம திருச்சபையினுடைய ஊழியத்தில் தன்னை அதிகமாக இணைத்துக் கொண்டான். ஒவ்வொரு மனுஷன் ரசிக்கப்பட்டானா அவன் தன்னுடைய வேலையை செய்வது ரசிக்கப்பட்ட மனுஷனுடைய இயல்பு அல்ல. அவன் ஊழியத்தை செய்வது கர்த்தருக்காக செய்வது அவனுடைய இயல்பு. கர்த்தருக்காக வேலை செய்வதா அவனுடைய இயல்பாக இருக்கும். ஏன்னா அவன் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட பொறுப்பை பெற்றிருக்கான், எப்படிப்பட்ட சிறப்பம்சத்தை பெற்றிருந்தான் மார்க். இயேசுவின் இடத்திலிருந்து இயேசு விசேஷத்தை கேட்டான். இயேசுவின் இடத்திலிருந்தே நான்தான் கடவுள் என்பதை அவன் பார்த்தான். இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை பார்த்தான். இயேசு எப்படி சிலுவையில் மரித்தார் என்பதை பார்த்தான். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை பார்த்தான். எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்த்தான். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தான். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எப்படி யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க என்பதை பார்த்தா, இயேசுவை சிலுவையில் அறைந்த யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறார்கள் என்று பார்த்தான். இயேசு உயிரோடு இருக்கும் போது இயேசுவை நிராகரித்த இந்த யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க என்று பார்த்தான். திருச்சபையில வளர்றான், திருச்சபையில் இணைக்கப்படுறான். அந்த சுவிசேஷம் அவனை சும்மா இருக்க விடல. அவன் திருச்சபையினுடைய ஊழியத்தில் தன்னை இழைத்துக் கொண்டான். சுவிசேஷத்தை உண்மையா கேட்டு ரட்சிக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்கணும்? ஆத்தும பாரத்தோடு நிறைஞ்சிருக்கும். திருச்சபையில இருக்கிற அந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கணும்னா, ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை வைராக்கியமாய் விசுவாசித்து சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போக வேண்டும் என்ற விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அந்த மார்க். கிருபையை பெற்றால் பொறுப்பை பெற்ற மனுஷன். கிருபையை பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் பொறுப்பை பெற்ற மனிதர்கள். ஏன் தேவன் எனக்கு கிருபை பாராட்டணும்? ஏன் தேவன் எனக்கு இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக செய்யணும்? ஏன் இந்த உண்மையான சத்தியத்தை கேட்கும்படியாக செய்யும்? ஏன் எவ்வளோ திருச்சபை இருந்தோம், தேவன் என்னையே இந்த திருச்சபைக்கு கொண்டு வரணும்? ஏன் எவ்வளோ போலியான சத்தியம் கேட்கப்பட்டிருக்க இந்த சமுதாயத்தில், ஏன் தேவன் என்ன இந்த உண்மையான சத்தியம் போதிக்கப்படுற இடத்துல என்னை வச்சிருக்கணும்? அதற்கான பொறுப்பு இருக்கு. அதற்கான பொறுப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த மாருக்கு பொறுப்பை உணர்ந்தான். இந்த மாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்பை அவன் நடைமுறைப்படுத்துகிறான். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கிருபையை பெற்ற மனுஷன் இப்படிதான் நடைமுறைப்படுத்துவான். அந்த கிருபை இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அவன் சத்தியத்தை கேட்பான், சத்தியத்தை வளருவான், ரட்சிக்கப்படுவான், திருச்சபையில் இணைக்கப்படுவான். திருச்சபையில் இணைக்கப்பட்டு திருச்சபையின் மூலமாக அநேக ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான். ஆனா விசுவாச வாழ்க்கை என்பது அப்படியே நின்று விடாது. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இந்த மார்க்குடைய வாழ்க்கையில இத்தோடு நின்றுச்சு அப்படின்னா அந்த மார்க்கை நம்ம ரொம்ப உயர்வா பேசியிருக்கலாம். இந்த மார்க் எப்படி வைராக்கியமாய் கிறிஸ்தனுடைய ஊழியத்தை செஞ்சிருந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மார்க் என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீழ்ந்து போனான். இந்த மார்க் வீழ்ந்து போனான் என்று பார்க்கலாம். அப்போ சில 13:13 பார்க்கும்போது, இந்த 13:13 பின்னணியை பார்க்கும்போது, 13:4 பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினால் அவருடைய கட்டளையை பெற்று ஊழியத்திற்காக என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, பிரித்தெடுக்கப்படுகிறார். இந்த ஊழியத்திற்காக மார்க் தன்னை அதில் இணைத்துக் கொண்டான். மார்க் இணைத்துக் கொண்டு அந்த முதலாவது மிஷினரி பயணத்துல அந்த பர்னபாவோடும் பவுலோடும் இணைந்து அவன் போய் கொண்டிருக்கிறான். அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். 13:13 பார்க்கும் போது, பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பளியாவு இருக்க பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஊழியத்தினுடைய நடுவில், ஊழியர் நடந்து கொண்டிருக்க முதலாவது மிஷினரி பயணத்தில் அவர்கள் அங்க பயணப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பெருகே பட்டணத்திற்கு வந்தார்கள். பெருகே பட்டணத்திலிருந்து அவன் என்ன செஞ்சான், யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு போனார். அடுத்து அப்போஸ்தலர் 15:13 அப்போஸ்தலர் 15:36 பார்க்கும்போது, இதோடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த முதலாவது மிஷினரி பயணத்தை முடித்து மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வந்துவிட்டார்கள். அந்தியோகியாவில வந்து அடுத்த மிஷினரி பயணத்துக்காக அவர்கள் கிளம்பும் போது, அப்போஸ்தலர் 15:36, சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பளியா நாட்டிலேயே நம்மை விட்டு பிரிந்து நம்முடைய கூட ஊழியத்துக்கு வராதனால் அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபையை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஊழியத்தில் இணைத்துக் கொண்ட மனுஷன், அவ்வளோ சிறப்பு உரிமைகளை பெற்றிருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தொய்வு, ஒரு வீழ்ச்சி. மார்க்கினுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியமான ஒரு திருப்பம். என்ன நடக்குது? 13:13 முதலாவது மிஷனரி பயணத்துல மார்க் ஊழியத்தை விட்டு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். அடுத்து 15 அதிகாரத்தை பார்க்கும் போது மறுபடியும் அகத மார்க்கை கூட்டிக் கொண்டு போவோம் என்று பர்னபா சொல்லும் போது பவுல் என்ன சொல்றாரு, அவன் வேணாம், அவன் நம்மளை விட்டு போயிட்டான், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை நடக்குது. அந்த வார்த்தையை பாருங்க, கடும் கோபம் உண்டு, கடும் கோபம் உண்டு, இரண்டு பேரும் பிரிந்து போனார்கள். பர்னபாவை விட்டு பவுல் பிரிஞ்சு போனான். உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான நிகழ்வு தொடர்ச்சியா காணப்படுது. மார்க்குடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவை பார்த்து இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது அங்க இயேசு விட்டு ஓடி போனான். இப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஊழியத்தை விட்டு பாதியில ஓடி வரான். விசுவாசியான பின்பும் நெருக்கமான சூழ்நிலையில அவன் ஓடுகிறவனாக இருக்கிறான். யாருவே யாருடைய வாழ்க்கையில தோல்வி, யாருடைய வாழ்க்கையில இந்த போராட்டம், யாருடைய வாழ்க்கையில இந்த வீழ்ச்சி? தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய கிருபையினால் அநேக சிறப்பம்சங்களை பெற்ற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, இயேசுவோடு நெருக்கமாக இருந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, முதல் திருவிருந்தை பார்த்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, விசுவாச பெற்றோர்களை கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில, ஆதி திருச்சபை இவனுடைய வீட்டில கூடியிருந்ததை இவன் பார்த்திருப்பான். அநேக விசுவாசம் உள்ள ஆண்களையும் அநேக விசுவாசம் உள்ள பெண்களையும் பார்த்திருப்பான். அவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அவன் சாட்சியாக இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பார்த்த இவனுடைய வாழ்க்கையில, ஆதி திருச்சபையினுடைய உபத்திரவத்தை பார்த்தவனுடைய வாழ்க்கையில, பவுல் உபத்திரவத்துக்குள்ளாக ஆக்கினான். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சவுலாக இருக்கும் போது திருச்சபையை உபத்திரவப்படுத்தினான். அப்பெல்லாம் அந்த உபத்திரவத்துல மார்க் அதுலதான் இருக்கிறான், மார்க் அதுலதான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறான். எவ்வளவு உபத்திரவத்தை பாத்துறான், எவ்வளவு பிரச்சனைகளை பாத்துறான், எவ்வளவு டிரான்சிஷனை பாத்துறான், எவ்வளவு கிருபையை பெற்றிருக்கிறான், தன்னுடைய பெற்றோர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறான், அவர்கள் எப்படி சத்தியத்துல நிலைச்சிருக்கிறாங்க என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நிலையான உறுதியான விசுவாச குடும்பத்தில் இருந்தாலும் மனிதன் வீழ்ந்து போகும் குணாதிசயத்தை கொண்டவன். எவ்வளவு சிறப்பு உரிமைகளை கேட்டிருந்தாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியா கேட்டாலும், எவ்வளவுதான் கேட்டாலும் வீழ்ந்து போகும் பலவீனத்தை கொண்ட மனுஷன்தான் ஒவ்வொரு விசுவாசம். நான் விசுவாசியா இருக்கேன், வீழ்ந்து போக மாட்டேன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. நான் உண்மையான சத்தியத்தை கேட்கிறேன், நான் கிருபையின் போதனையை கேட்கிறேன், தவறில்லாமல் ஒவ்வொரு வாரமும் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், உண்மையான சத்தியத்தை கேட்கிறேன் என்று இருந்தாலும் மனுஷனுடைய குணாதிசயம், மனுஷனுடைய பலவீனம், அவன் வீழ்ந்து போகக்கூடியவன். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் அவங்க வாசிச்ச அந்த 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 சம்பவத்தை பார்க்கும்போது அது அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவன் ஊழியத்தை விட்டு பிரிஞ்சுட்டான், ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டான், அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. முதலாவது மிஷனரி பயணத்தை சரியான முறையில செஞ்ச பர்னபாவும் பவுலும் பிரிஞ்சுட்டாங்க. அது திருச்சபைக்குள்ள எவ்வளவு பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும், திருச்சபைக்குள்ள எவ்வளவு கேள்விகளை கொண்டு வந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரா, இவன்தான் காரணம்னு சொல்லிடுறேன். மார்க் எல்லாருக்குமே தெரியும், எருசலேம் திருச்சபையில இருக்கிற, அந்தியோகியா திருச்சபையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யாரு இந்த மார்க். என்னுடைய வாழ்க்கையில இவன் எப்படி நினைச்சிருப்பான், யோ பவுல் என்ன நிராகரிச்சிட்டான் என்று நினைச்சிருப்பான். விசுவாசிகள் தங்களுடைய பொறுப்பை கைவிடுவதனால் அநேக பாதிப்புக்குள்ளாக போகிறார்கள். விசுவாசிகள் தங்களுடைய பொறுப்பை கைவிடுவதனால் சபையிலும் ஊழியத்திலும் அநேக பாதிப்புகளுக்கு நேராக போகிறார்கள். பொறுப்புகளை தவறும் போது அவன் உண்மையற்றவனாக ஆகிறான். இங்க பவுலுடைய பாயிண்டா தான், அவன் நம்மளை விட்டு பாதியில போயிட்டான், இவனை நம்பி நேரம் ஒரு வேலையும் செய்ய முடியாது, இவன் உண்மையற்றவன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பவுல் அப்படிதான் சொல்றான், இவன் பாதியில போயிட்டான், ஊழியத்துல முழுசா நிக்கல. இவன் மார்க்குடைய வாழ்க்கையில என்ன லேபிள் ஆகுதுன்னா, இவன் உண்மையற்றவன், இவன் வெக்கத்தை கொண்டு வந்தவன். ஏன்னா மனுஷனுடைய முழுமையான திறனும் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்ய மட்டும்தான் தூண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் பரிசுத்தத்துக்கு நேராக வர கஷ்டப்படுவான். மனிதனுடைய தன்மை பரிசுத்த பொறுப்புகளை நிராகரிக்கும். அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய மாம்சம் மேலோங்கி நிற்கும். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் பரிசுத்த பொறுப்புகளை நிராகரிக்கும் பலவீனத்தை கொண்ட ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மாம்சம் தான் மேலோங்கி நிற்கும். எந்த விசுவாசியும் பூர்ணமான பரிசுத்தவன் கிடையாது. எல்லா விசுவாசியும் பாவத்தோடு போராடுகிற ஒரு மனுஷன். விசுவாசி எப்பொழுதும் நான் தான் பெர்ஃபெக்ட் என்று அல்ல, பூர்ணமான பரிசுத்தத்தை உடையவன் என்பது அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் போராடுகிறவன், ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தோடு போராடுகிறவன். எபேசியர் 6 திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:10 நம்ம வாசிக்கலாம். பவுல் எபேசு திருச்சபை விசுவாசிகளுக்கு சொல்றார், எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தர்க்கங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் போராட்டம் தான். போர்க்களத்துல வாழ்ந்து கொண்டு போராடு விசுவாசியுடைய வாழ்க்கை சண்டை போடுறது அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை எதிரியோட சண்டை போடணும். யார் அந்த எதிரி? அவன் பொல்லாதவன், அவன் பிசாசானவன். யார் எதிரி யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில, விசுவாசியுடைய வாழ்க்கையில நான் சும்மா சாதாரணமா வாழ்ந்து கொண்டு இருப்பது விசுவாச வாழ்க்கை அல்ல, போராடி வாழ்வதுதான். போர்க்களத்துல நிக்கிறீங்க என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். போர்க்களத்துல நின்னா சண்டை போடணும். சண்டை போடணும்னா யார் எதிரி என்பதை தெரிந்திருக்கணும். எதிரி யார் என்று பார்க்கும்போது பிசாசானவன். இந்த வாழ்வு என்பது போர்க்களம் தான். விசுவாசி போராடிதான் ஆகணும். யாரோட போராடணும்? பிசாசோடு போராடணும். போர்க்களத்துல போய் நிக்கணும்னா அதுக்கு தேவையான தற்காப்பு உடைகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு போறோம். நான் போய் சண்டை போட போறேன்னா இப்படியே போய் நிக்க முடியாது. அதுக்கு தேவையான தற்காப்புகளையும் அதுக்கு தேவையான ஆயுதத்தையும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு விசுவாசி என்ன ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகணும்? எபேசியர் 6:14-18 பாத்தீங்கன்னா என்னென்ன ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லுது. எபேசியர் 6:14 சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாகி. சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகி, நீதியை உங்களுடைய மார்க்கவசமாக வைத்துக் கொள்ளுங்கள். 15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்கள் தொடுத்தவர்களாகி. காலில் எதை போடுங்க? சுவிசேஷத்தை போடுங்க. அடுத்து 16 பார்க்கும்போது, பொல்லாங்கானேயும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கேடகத்தை பிடிச்சுக்கொள்ள, விசுவாசம் தான் எதிரிட்ட இருந்து வரப்போகிற எல்லா ஆயுதத்தையும் தடுக்க போகுது. அது விசுவாசம் என்னது? கேடகமாக இருக்கிறது. அடுத்து 17, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும், தலையில கிரீடத்தை போட்டுக்கோங்க. அது என்னது? அது ரட்சிப்பு. அடுத்து தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோங்க. நான் போர்க்களத்துல எல்லா அடியும் வாங்கிட்டு தடுத்துக்கிட்டே நிக்க கூடாது. தடுத்துக்கிட்டே நின்னா அதே இடத்துல தான் நிற்பேன். போராட்டத்துல நான் திரும்பி அடிக்கணும். என் கையில் ஆயுதம் இருக்கும். அது என்ன ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 17 சொல்லுது, தேவவசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தை எடு. அடுத்து உபத்திரவத்திலும் சோதனையிலும் வேதவசனத்தை எடுத்து தைரியமாய் முன்னோக்கி செல். அடுத்து எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினால் ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வாங்கல்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். ஜெபம் பண்ணாதான் போராட்ட காலத்துல நான் விழித்திருக்க முடியும். ஜெபம் இல்லைனா இந்த போராட்ட காலத்துல விழித்திருக்க முடியாது. ஏன் தோத்து போறேன்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் அடைகிறேன்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தோத்து போறேன், போராடி கொண்டிருக்கிறேன்னா, இந்த ஆவிக்குரிய அந்த போராட்டத்துக்கான தேவையான வஸ்திரங்களை நான் போட்டுக்கொள்ள, வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு விசுவாசத்தினால் அந்த போராட்டத்தை தாங்கி வேத வசனம் என்னும் பட்டயத்தினால நான் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த போராட்ட காலத்துல நான் பலவீனமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. விசுவாசியுடைய வாழ்க்கையில நிச்சயமா, எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வரும். எந்த விசுவாசியும் திருச்சபையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அப்படியே கிராஃப் மேல போயிட்டே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட காலத்துல உற்சாகமா நம்ம சந்தோஷமா கர்த்தருடைய வாழ்க்கையும் சத்தியத்தையும் கேட்டு அதுல பெருகிறவர்களா இருக்கும், அதுல வளருவோம். வாழ்க்கையில போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது, உபத்திரம் வரும்போது அந்த கிருபியை நம்ம உணராம வீழ்ந்து போவோம். வீழ்ந்து போகும்போது அப்படியே போகாம எழுத்து நில்லுங்கள், சண்டை போடுங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, இந்த மார்க்கினுடைய வாழ்க்கையில அவன் சண்டை போட்டான், எழுந்து நின்னா. வீழ்ந்து போன விசுவாசியை மீட்டெடுப்பது அவசியம். இப்படி வீழ்ந்து போன மார்க்குடைய வாழ்க்கையில அப்படியே முடிஞ்சு போல. இந்த மார்க் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவ்வூழியத்துல மிகப்பெரிய தொய்வு. அப்போஸ்தலன் நிராகரிச்சுட்டான். ரெண்டு சபைக்கு தெரியும், ஒரு சபைக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, எருசலேம் சபைக்கும் தெரியும், அந்தியோகியா திருச்சபைக்கும் தெரியும். இந்த மார்க்கினாலதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவனுடைய நிலை ரொம்ப மோசமான நிலை. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் கிருபையை கொடுக்கிறார், தேவன் மறுபடியும் இந்த மார்க்கை மீட்டெடுக்கிறார். அது அப்போஸ்தலர் 15:39 பார்க்கும் போது பர்னபா என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பலேரி சீப்ரு தீவுக்கு மார்க்க கூட்டு போறான். பாவத்துல வீழ்ந்து போன அல்லது பலவீனமாய் சோர்வுற்ற விசுவாசிகளை மீட்டெடுப்பது அவசியமா. ஒவ்வொரு விசுவாசியும் சோர்ந்து போகும் சூழ்நிலைக்குள்ள போவான், ஒவ்வொரு விசுவாசியும் பலவீனமாய் சோர்ந்து போவான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில மீட்டெடுத்தல் அவசியமாக இருக்கிறது. அவனுக்கு கிறிஸ்துவை காட்ட வேண்டும், அவனுக்கு சுவிசேஷத்தை காட்ட வேண்டும், அவனை மனம் திரும்ப செய்ய வேண்டியது அவசியம். அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை மனம் திரும்ப செய்ய வேண்டியது அவசியம். மார்க்கு மனம் திரும்பினான், மார்க்கு மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 4:13 4:10 நடுப்பகுதியில் பார்க்கும்போது பர்னபாவுக்கு இனத்தாராகிய மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யார் அங்கீகரிக்க சொல்றான், யார் அவனை நிராகரிச்சானோ? பவுல் அப்போஸ்தலர் 15 அவனை நிராகரிக்கிறான். கொலோசியர் 4 அதே போல் மார்க்கு என்ன செய்ய அங்கீகரித்துக் கொள்ள, எவ்வளவு வருஷம் வித்தியாசம். அப்போஸ்தலர் 15:50, இந்த கொலோசியர் 4:10 62 12 வருஷம் வித்தியாசம். அவன் மீட்டெடுக்க அவ்வளவு காலம் மறுபடியும் ஊழியத்தில் இணைஞ்சு, மறுபடியும் அந்த மனந்திரவுதலை காமித்து, மறுபடியும் திருச்சபையில் இணைந்து, மறுபடியும் தான் இழந்த அந்த இடத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். பிலமோன் 3 திருப்பிக் கொள்வார். பிலமோன் 24 பார்க்கும்போது, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் மறுபடியும் பவுல் என்ன செய்யறான், அவனை அங்கீகரிக்கிறான் என்று பார்க்கிறோம். பவுல் மறுபடியும் 2 Timothy 4:11 பார்க்கும்போது, 2 Timothy 4:11 மார்க்குவை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவனுக்கு அவன் எனக்கு புரோஜனமானவன். அவன் முன்னாடி என்ன சொன்னான், இவன் எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னான், மறுபடியும் என்ன சொல்றான், எனக்கு புரோஜனமானவன் என்று பவுல் அங்கீகரிக்கிறான். அடுத்து 1 Peter திருப்பிக் கொள்ளும், 1 Peter 5:13 பார்க்கும்போது, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோன் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றான். பேதுரு மறுபடியும் இந்த மார்க்கு என்னுடைய குமாரன் என்று சொல்றான். எப்படி மீட்டுக் கொள்ளப்பட்டான், எப்படி இந்த மார்க்கு மீட்டுக் கொள்ளப்பட்டான், இந்த மீட்டெடுத்தல் எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் சுவிசேஷத்தின் ஊடாக செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 14:16 பார்க்கும் போது, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்துருவார். பரிசுத்தாவியானவர் வீழ்ந்து போன மனுஷனுடைய இருதயத்துல தேற்றவாளனாய் இருக்கிறார். 17 சொல்லுது, அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் என்னை ஏன் தேற்றுறார், என்னை ஏன் மீட்டெடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய குணாதிசயம் அவர் தேற்றுகிறது. அடுத்து பார்க்கும்போது அவர் என்ன என் கூட இருக்கிறார். அடுத்து 18 யோவான் 14:18 பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன், உங்களிடத்தில் வருவேன். ஒவ்வொரு பலவீனமான விசுவாசியோடைய வாழ்க்கையில தேவன் சொல்றது, நான் உங்களை அப்படியே திக்கற்றவன் நான் விட மாட்டேன், மறுபடியும் நான் உங்கள் இடத்துல வருவேன் என்று சொல்லுகிறான். மீட்டுக் கொள்ளப்பட்டான், சுவிசேஷத்தை மறுபடியும் கேட்டு மறுபடியும் மனம் திரும்பி இவன் மீட்டுக் கொள்ளப்பட்டால் மீட்டுக் கொள்வதனுடைய விளைவு சபைக்கு புரோஜனம் உள்ளவன். எங்க இருந்து வீழ்ந்து போனானோ மறுபடியும் அதே இடத்துக்காக வந்தான். ஊழியத்திலிருந்து வீழ்ந்து போனால் ஊழியத்திலே மறுபடியும் வந்து அவன் திருச்சபைக்கு புரோஜனம் உள்ளவனாய், ஊழியக்காரர்களுக்கு புரோஜனம் உள்ளவனாய் இருந்தான். என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது எகிப்துல சுவிசேஷத்தை அறிவித்து எகிப்து திருச்சபையினுடைய போதகனாக மாற்றப்பட்டான். வீழ்ந்து போயிட்டு, இனிமேட்டு நான் குவாலிஃபை இல்லை, இனிமேட்டு எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்படியே பின்னாடி போல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவன் சோர்வுற்று இல்ல. தேவன் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில செயல்படும் போது அவன் வல்லமையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைப்பான். எகிப்துல கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து எகிப்துல திருச்சபையினுடைய போதனாக மாற்றப்பட்டான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தினுடைய வல்லமையை உணர்ந்தான். அவன் உணர்ந்தனாலதான் நீங்களும் நானும் பார்க்க போகிற மார்க் சுவிசேஷம். தேவனவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டனாலதான் அவன் செயலற்ற மனுஷனா இருந்தா இன்னைக்கு இந்த கிருபையும் இந்த சுவிசேஷமும் கிடைச்சிருக்கிறார். அப்ப ஒரு ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில செயலற்று இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் தன்னுடைய பொறுப்பை தவற விடுகிறான். செயலற்ற விசுவாசி அவன் பெற்ற கிருபையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் செயல்படாம நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா நான் யார்? நான் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளாத மனுஷன். நான் எவ்வளவு கிருபை பெற்றிருந்தாலும் அந்த கிருபையை நான் புரிந்து கொள்ளாம நான் சும்மாவே இருந்தேன் அப்படின்னா அந்த கிருபையை நான் உண்மையாக புரிந்து கொள்ளல. அவன் பொறுப்பை தவற விடுகிறான். பொறுப்பை தவற விடுகிற மனுஷன் பலவீனமானவன். பொறுப்பை தவற விடுகிற மனுஷன் அவன் செயலற்றவனாய் அவன் பின்வாங்கி போன மனுஷனாக இருக்கிறான். செயல்படாமல் இருப்பது இச்சைக்கு நேராக வழி நடத்தும். செயல்படாமல் இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமா இச்சைக்கு நேராக தான் வழி நடத்தும். 2 தீமோத்தேயு 4:10 பத்தாம் வசனம் தான் சொல்லுது, ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து போனான். தேமா அவன் ஊழியத்துல செயல்படாம இந்த உலகத்தின் மீது ஆசை வெற்றி பின்வாங்கி போனான். செயலற்ற நிலை சபைக்கு தேவையான பங்களிப்பை கொடுக்காமல் இருப்பது செயலற்ற நிலை. சபைக்கு தேவையான பங்களிப்பை செய்யாமல் இருப்பது என்னது? செயலற்ற நிலை. இப்ப செயல்படணும்னா எப்படி செயல்படணும்? மார்க்குக்கு பகர்ணபா இருந்தது போல இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல நம்முடைய திருச்சபையில எவ்வளவு பலவீனமான விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா பர்ணபாக்கள் காணப்படவில்லை, ஆறுதலின் மகன் காணப்படவில்லை. பர்ணபா இருந்தனால்தான் பவுல் மார்க்க மீட்டெடுத்தான். மீட்டெடுக்க சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த ஆறுதல் மகன் தேவை. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைக்கு ஆறுதலினுடைய மகன்கள் தேவை. திருச்சபையில பர்ணபாவை போல உற்சாகப்படுத்துவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, மீட்டெடுப்பதற்கு ஜனங்கள் அவசியம். இது பொறுப்பு, இதனுடைய பங்களிப்பு. திருச்சபைக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணுவது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களோடு, தனிப்பட்ட விசுவாசிகளோடு, ரசிக்கப்படாத ஜனங்கள் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பது விசுவாசிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. உண்மையான விசுவாசியாக இருந்தால் தேவனுடைய வல்லமையான அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய பொறுப்பு. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை கொண்டுதான் செயல்படுறார். வேதம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். நீங்க வேதபூர்வமாக பேசுங்க, வேதபூர்வமாக ஜனங்களை மீட்டெடுங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. திருச்சபைக்குள்ளயும் சுவிசேஷம் சொல்லணும், திருச்சபைக்கு வெளியும் சுவிசேஷம் சொல்லணும். மார்க்கு மீட்டெடுக்கப்பட்டது பர்ணபாவால். பர்ணபாவை தேவன் பயன்படுத்தினார். பர்ணபா சுவிசேஷத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். சுவிசேஷத்தை சொல்லும் போது மட்டும்தான், நான் என்னுடைய அறிவை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். வேதம் இல்லாம வேற ஏதோ சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். வேதத்தை பேசும் போது மட்டும்தான் செயல்படுவார். இன்னைக்கு ஜனங்களுக்கு வேதம் அவசியம், ஜனங்களுக்கு சுவிசேஷம் அவசியம். நீங்க ரசிக்கப்படாம எவ்வளவு பேர் இருக்கீங்க? திருச்சபைக்கு வாரந்தோறும் வரீங்க, பல வருஷமா வரீங்க, பிறந்ததிலிருந்து வரீங்க, இன்னும் ரசிக்கப்படாம இருக்கீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கிருபையை பாராட்டியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்குவை போலதான் நீங்களும் கிருபையை பெற்றிருக்கீங்க. இந்த மார்க்குவை போலதான் கர்த்தருடைய வசனத்தை கலப்பில்லாமல் கேட்கும் ஒரு இடத்திலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்க மறுக்கும், அந்த கிருபையை புரிந்து கொள்ளும் மறுக்கும் கூட்டமாக இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செயல்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில மரிச்சார். உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து உயிர் திறந்தார். அவரை விசுவாசிக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களால் நித்திய ஜீவன். இன்னைக்கு ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் வீழ்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னா இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவை நோக்கிப்பார். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு, வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த இயேசுவை ஏன் நோக்கி பார்க்கணும்னா அவர் மட்டும்தான் ஆண்டவர். உலகத்துல வேற யாரும் கடவுள் கிடையாது, வேற எந்த சிலையும் கடவுள் கிடையாது, வேற எந்த மரமும் கடவுள் கிடையாது, எந்த விக்கிரகமும் கடவுள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள். அவர் ஒருவர் தான் கடவுள். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நித்திய ஜீவன். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புங்க, விசுவாசிக்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய கையில எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கிருபியா என்னை ரசித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜனங்களை மீட்டெடுங்க. பலவீனமா விசுவாசிகள் இருக்கீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. தேவன் மறுபடியுமாய் தன்னுடைய கிருபையை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். சோர்ந்து போவாங்க, சந்தோஷமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவார். ஆமென்.